இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் யார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு தேடல் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லணும். போன நிகழ்ச்சியில ஆத்ம உணர்வை பத்தி நாம் பேசினோம். இந்த ஆத்ம உணர்வை பத்தி நாம் பேசும்போது நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம எப்படி அதை பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். முதல்ல வந்து நான் ஒரு அமைதியான அன்பான ஆத்மா அப்படின்ற ஒளி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவதாக அந்த எண்ணம் நம் மனதில் ஒரு சிந்தனையாக சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணம் வந்து என் மனசுல இருக்கும் பொழுது நான் வேற எந்த எண்ணங்களுக்குமே வந்து வழி கொடுக்க கூடாது, வேற எந்த எண்ணங்களும் வந்து குறுக்கிடக்கூடாது. என்னுடைய முழு கவனமும் என்னுடைய அந்த சிந்தனையிலே தான் இருக்கணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நாம இத பத்தி பேசுவோம். அதுக்காக எப்பவும் போல இந்த பயணத்துல நம்ம கூட வந்திருக்காங்க பிரம்மகுமாரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். நம்ம போன எபிசோட்ல வந்து நீங்க இந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. இப்போ என்னோட மனசுல வந்து நான் ஒரு அமைதியான அன்பான ஆத்மா அப்படின்ற அந்த ஆத்ம உணர்வு ஏற்பட்டு நான் அதை அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி செய்யறதால இதனால் என்ன நன்மை, இப்படி செய்யறதால ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, இந்த மாற்றம் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வழியில என்னை கொண்டு செல்லுமா?
மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுனால உடனே மாற்றம் வந்து அடுத்த நாளே ஏற்பட்டுடாது. மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். நாம செய்ய செய்ய இந்த மாற்றங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஒரு முழுமையான மாற்றத்தை நாம அனுபவமும் செய்யலாம். இப்போ இதுவரையில வந்து நமக்குள்ள இருந்த பலவிதமான பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கை முறைகள் இருந்தது இல்லையா, அவற்றை எல்லாத்தையும் நாம மாத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ மாற்றம் எதில் ஏற்படும் அப்படின்னா நம்முடைய தாட் பேட்டர்ன்ஸ், நாம் எண்ணங்களை உருவாக்குகிற முறையில மாற்றங்கள் என்பது ஏற்படும். இது ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் மாற மாற நம்முடைய உணர்வுகளும் அனுபவமும் மாறிக்கொண்டே வரும். இதுவரையில் வந்து என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு வேர்ல்ட் ஆஃப் இல்யூஷன் அப்படின்னா ஒரு மாயையை போன்றுதான் இருந்தது. மாயை அப்படின்னா இதிலிருந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நான் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறேன், இவற்றிலிருந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் அது கிட்ட போகும் பொழுதுதான் அதுலேருந்து நமக்கு கிடைக்கல, இல்லை அப்படி கிடைத்தாலும் அது நிரந்தரம் இல்லை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. இப்போ நாம் வந்து சத்தியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை அனுபவம் செய்வதற்காக நாம முயற்சி எடுத்திருக்கோம். அதனுடைய முதல் படிதான் நான் ஒரு சக்தி ஆத்மா அமைதியானவன் அப்படின்றது. சோ நம்முடைய முழு தாட்ஸ், நம்முடைய எண்ணங்கள் முழுவதுமாக மாறிக்கொண்டே வரும். இது வந்து பெரிய மிகப்பெரிய மாற்றம். எண்ணங்களின் வழியாக நம்முடைய நம்பிக்கைகள் ஆழமாக பதிந்து கொண்டே வரும். இப்ப நான் யார் என்கிற எனக்கு தெளிவு இருக்கிறது, நான் சக்தி வாய்ந்தவன், நான் என்பது ஆத்மா சக்தி என்ற தெளிவு இருக்கிறது, எனக்கு அழிவு கிடையாது என்கிற தெளிவும் இருக்கிறது, அதனால் எனக்கு பயம் இல்லை. சோ எனக்கு பயம் இல்லாத பொழுது என்மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை என்பது எதையும் தாங்கிக் கொள்கிற அந்த சக்தியை மேம்படுத்தும். அது இல்லை அப்படின்றப்போ நான் யார் என்கிற உண்மையில் அந்த உணர்வில் நான் இல்லாத பொழுது எனக்கு சுயமரியாதை என்பது குறைவாக இருக்கிறது, அதனால் எதிர்மறை எண்ணங்கள் வரும். இது வரைக்குமே வந்து நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா நான் இதை செய்தால் மகிழ்ச்சி அடைவேன், நான் அதை செய்தால் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்றது தான். இப்போ நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியானவன், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இதை செய்கிறேன், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு அதை செய்கிறேன் அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ இது புதிய ஒரு நம்பிக்கை, இது ஒரு புதிய எண்ணம். அப்படி செய்யும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய மகிழ்ச்சி நான் எதையாவது செய்வதனாலோ சாதிப்பதினாலோ வருவதில்லை. ஒருவேளை நான் அதை செய்யும் பொழுது அதிலிருந்து எனக்கு தோல்வி ஏற்பட்டாலும் அதை நான் மறுபடியும் செய்வதற்கு தயங்க மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய மகிழ்ச்சி என்பது அதை சார்ந்து அல்ல. சோ இது ஒரு புதிய நம்பிக்கை.
நிறைய பேர் வந்து வேலைக்கு போறாங்க, வீட்லயும் சரி அலுவலகத்திலும் சரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, எண்ணம் கவனம் இந்த ஆத்மாவை பத்தியே இருந்ததுன்னா அவங்க செய்யற வேலையில ஊக்கமோ உற்சாகமோ ஏற்படுமா?
நிச்சயமா ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படும். ஏன்னா நான் இதை செய்துதான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியோட இதை நான் செய்கிறேன் அப்படின்றப்போ, நாம எதை செய்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இன்றி செய்கிறோம். அதை செய்யும் பொழுதே அதை அனுபவம் செய்து ஆர்வத்தோடு செய்கிறோம். அதுதான் ஊக்கமும் உற்சாகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம எதை செஞ்சாலும் எப்படி செய்தாலும் வந்து நான் மகிழ்ச்சியாகவே செய்கிறேன். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை செய்யும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படின்றதுக்கும், எதையும் நான் மகிழ்ச்சியாகவே செய்கிறேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம மகிழ்ச்சியோட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதுல நிச்சயமா வந்து வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்முடைய முழு கவனமும் வந்து வேலை செய்வதிலே இருக்கும், ஆர்வத்தோட செய்யறதுல இருக்கும். அதுல இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அதனால அது வெற்றி அடைவதற்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்தினால அதுல வந்து 1% வந்து தோல்வி அடைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா நான் வருத்தப்படுறேன். இப்போ அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. நான் மகிழ்ச்சியுடனே இருக்கிறேன், மகிழ்ச்சியுடனே நான் அந்த காரியத்தையும் செய்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்திற்காக அங்கே தோல்வி அடைந்தால் அது என்ன என்று ஆராய்வேன், அதை நான் சரி செய்வதற்கு முயற்சி செய்வேன். இல்லைன்னா தோல்வி வந்த உடனே நான் வருத்தப்படுவேன், உடனே அந்த காரியத்துல வந்து எனக்கு இருக்கிற ஆர்வம் என்பது குறைந்துவிடும். இப்ப மகிழ்ச்சி என்பது என்னுடைய பயணத்தின் பொருட்டு இருக்கிறது. த்ரூ அவுட் மை ஜேர்னி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சி என்பது என்னுடைய டெஸ்டினேஷன், இலக்கு அல்ல. இப்ப நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம், பொதுவாகவே என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை பெரியவனாகணும், பெரிய பதவியில வரணும், அப்பதான் வந்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோட இருக்காங்க. ஆனா குழந்தைகளை வளர்ப்பது மகிழ்ச்சி. அவர்களோடு ஒவ்வொரு நிமிடமும் நாம் இருப்பது, அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்வது, அவையெல்லாம் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள். சோ என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நான் மகிழ்ச்சியுடனேயே செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம், நான் ஒரு ஆத்மா சக்தி, மகிழ்ச்சியானவன் அப்படின்ற ஒரு உணர்வுல இருக்கும் பொழுதுதான் நாம இப்படி செய்ய முடியும். சில சமயத்துல வந்து எஸ்பெஷலி குழந்தைகள், இளைஞர்கள் வந்து கடிதம் எழுதுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களால வந்து மேடையில பேச முடியல, மிக திறமைசாலிகளாக எங்களால காட்டிக்க முடியல, என்னை விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க.
ஆமா,
எங்களுக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது, எங்களால நிறைய காரியங்களை செய்ய முடிவதில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆன்மீக உணர்வு இல்லை என்பதுதான். நான் ஒரு ஆத்மா, அமைதியானவன், எப்பொழுதுமே நற்பண்புகளோடு நிறைந்தவன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் பொழுது, நம்மீது இருக்கிற அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த சுய மரியாதை என்பது அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் என்பது மற்றவர்கள் எப்படி என்னை நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்ல. நான் என்பது நான் உள்ளே எப்படி இருக்கிறேன் என்ற உணர்வின் அடிப்படையில் இருப்பது. நான் எதை செய்கிறேன், எப்படியெல்லாம் பேசுகிறேன், எதை சாதிக்கிறேன் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. இப்படி ஒரு ஆத்மா இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவினுடைய உணர்வு என்பது மிக அமைதியான ஆத்மா, மிக தூய்மையான ஆத்மா என்கிற தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான பாவம், தூய்மையான உணர்வு இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஆத்மாவிடம் நாம் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை அவர்கள் எதையுமே செயலில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் மேடையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடம் நாம் பக்கத்தில் போய் அமர்வதற்கு கூட விருப்பப்படுவோம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி அப்படின்றது வந்து அவர்களுடைய அந்த சுற்றி இருக்கும் சூழலில் கூட கலந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எங்களால் இதை செய்ய முடியவில்லை அதை செய்ய முடியவில்லை என்று கூட நினைக்க மாட்டார்கள். எவ்வளவு ஒரு தூய்மையான எண்ணங்கள் இருக்கும் பொழுதும் அந்த பாசிட்டிவிட்டி அவர்களுக்குள் இருக்கும் பொழுதும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தூய்மையையும் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பாசிட்டிவிட்டியும் அதை உணரும் பொழுது தனக்குள்ளே வெளியில இவ்வளவு அழகு இல்லை, அவர்கள் என்னை விட நன்றாக இருக்கிறார்கள், நன்றாக செயல்படுகிறார்கள் என்கிற உணர்வு என்பதே இருக்காது. அவர்களுக்கு தெரியும் உள்ளே தான் எப்படிப்பட்டவர்கள் என்று.
ஆத்ம உணர்வுதான் வந்து நம்ம ஆன்மீக உணர்வுன்னு சொல்லலாம் இல்லையா?
சொல்லலாம்.
ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து ஆங்கிலத்துல சொல்றோம், இதை வந்து நம்ம தமிழ்ல ஆன்மீக புத்திசாலித்தனம்னு சொல்றோம் இல்லையா. அந்த ஆன்மீக புத்திசாலித்தனம் அப்படின்னா என்ன?
ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஆன்மீகம், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா புத்திசாலித்தனம். ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆன்மீகம் அப்படின்னா நான் யார், நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு சக்தி என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம் அப்படின்னா சரியான டிக்ஷனரி மீனிங், அகராதியில என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிந்தவைகளை சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் சரியான நோக்கத்தோடு உபயோகப்படுத்துவது. இப்போ ஆன்மீகம் அப்படின்னா என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் யார் என்று தெரிந்து கொண்டேன், அந்த தெளிவை நான் சரியாக பயன்படுத்துவது. உதாரணத்துக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு மதிப்பு வாய்ந்த பொருள் வந்து தொலைஞ்சு போச்சு, நான் ஒரு ஆத்மா, தொலைந்து போன அந்த பொருள் என்னுடையது, இது வந்து தெளிவு, இது வந்து ஞானம். தொலைந்து போனது போய்விட்டது, அதற்காக நான் என்னை வருத்தப்பட வைக்க கூடாது என்று என்னுடைய தெளிவை ஞானத்தை உபயோகப்படுத்துவது புத்திசாலித்தனம். அது இல்லாமல் ஐயோ தொலைஞ்சு போச்சே, தொலைந்து போனது போய்விட்டது, ஆனால் என்னை நான் வருத்திக் கொண்டே இருந்தால் அது புத்திசாலித்தனம் அல்ல. இன்னொரு உதாரணம் என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து யாராவது கோமா பேசுறாங்க, ஆன்மீகத்துல எனக்கு தெளிவு இருக்கிறது நான் ஒரு ஆத்மா, அவரும் ஒரு ஆத்மா, அதை நான் சரியாக உபயோகப்படுத்தினேன் என்றால் நான் திரும்பவும் கோவப்பட மாட்டேன், அது புத்திசாலித்தனம். ஒருவேளை நான் கோவப்பட்டுட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சிருக்கு என்ன பிரயோஜனம், புத்திசாலியா இருக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு எல்லாமே தெரிந்திருந்தும் அதை நான் பயன்படுத்தவில்லை என்றால் அது புத்திசாலித்தனம் இல்லை. நான் எப்படி தூய்மையானவனோ அப்படியே அவரும் தூய்மையானவன், அமைதியானவன். இப்பொழுது கோபத்தின் வசத்தில் இருக்கிறார், அதற்கு காரணம் என்னவாக இருந்தாலும் நான் அமைதியான ஆத்மா, அது வந்து தெளிவு, அது ஞானம். எனக்கு ஞானம் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, அதை நான் சரியான நேரத்தில் உபயோகப்படுத்துகிறேன், அதுதான் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ மற்றவங்க கோபப்படுறாங்க, நானும் திரும்ப கோபப்படுகிறேன், அது வந்து முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் என்ன அப்படின்னா, மற்றவர்களின் மீது கோபப்படுகிறார்கள் ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன், அது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டத்தில் மற்றவர்களின் மீது கோபப்படுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் மீதும் என்னால் ஒரு சுப பாவனை வைக்க முடிகிறது, அவர்களின் பொருட்டு ஒரு நல்ல எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்னால் உருவாக்க முடிகிறது. அப்படி நான் உருவாக்கும் பொழுது அந்த ஒரு சக்தியை நான் அவர்களுக்கும் கொடுக்கிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து ஆத்மா பலஹீனமாக இருப்பதால் பலர் மாற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனால் சக்தி இழந்த நிலையினால் அவர்களால் முடியவில்லை. அதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்களின் பொருட்டு நாம் நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும், அந்த நல்ல சக்தியை உருவாக்க வேண்டும், அவர்களின் பொருட்டு நாம் அதை அனுப்ப வேண்டும். இந்த ஒரு உணர்வு என்பது பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து மிக மிக அவசியம்.
யாராவது சென்சிட்டிவா இருக்காங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் அவங்க வந்து அழுவாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்கள வந்து தாங்கிக்க முடியாது. இந்த அழுறது அப்படின்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தானே?
ஆமா, நிச்சயமா அழுகை என்பது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இது வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மையால வருது. ஒரு தாய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட பையன் வந்து படிக்கவே மாட்டேன்றான், அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவனால் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்கள். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவன் வந்து படிக்க மாட்டேன்றான்னு, நான் எப்படி எண்ணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களால வந்து ஒரு எண்ணத்தையே உருவாக்க முடியவில்லை என்னும் பொழுது அந்த குழந்தை அதை எப்படி செயலாக காட்ட முடியும்? எப்படி உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படியே அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய எல்லா நோக்கமுமே வந்து நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை சரியாக்குவது, நம்முடைய உறவுகளை சரியாக்குவது இல்லையா? நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை கூட நாம் மாற்றுவது, அது நம்முடைய நோக்கமாக இருக்கும் பொழுது எனக்குள்ள உருவாகிற இந்த நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், இந்த சக்தி என்னாகும், என்னை சுற்றியிருக்கும் வாயு மண்டலத்துல பரவும், அதிர்வலைகளாக பரவும். அது அடுத்தவர்களையும் போய் சேரும். அது அடுத்தவர்களை போய் சேரும் பொழுது என்னிடமிருந்து சென்ற அந்த சக்தி அவர்களையும் சக்தி வாய்ந்ததாக செய்யும். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதியையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் தூண்டிவிடக்கூடியதாக இந்த சக்தி அமையும். தியானத்தின் மூலமா நாம வந்து நமக்குள்ள எண்ணங்கள்ல வந்து கவனம் வைக்கிறோம். சோ அந்த எண்ணங்கள் வந்து நம் பொருட்டு முதல்ல உருவாக்குறோம். நமக்குள்ள வந்து அந்த நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகமாக்குறோம். அதற்கப்புறமா வந்து அந்த எனர்ஜியை வந்து மற்றவர்களுக்கும் நாம கொடுக்கறோம்.
எண்ணம் தான் வந்து உணர்வை உருவாக்குது, உணர்வு மூலமா தான் வந்து நம்ம செயல்கள் செய்யறோம். நீங்க வந்து இப்ப எண்ணத்தை வந்து அந்த மாதிரி உருவாக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கு தியானம் செய்யணும் அப்படின்னா அந்த தியானம் எப்படி செய்யறது?
காலையில எழுந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி நாம முதல்ல என்ன செய்யறோம்னா, நான் ஒரு ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குகிறோம். அதன் பிறகு அந்த ஆத்மா என்பது எப்படி இருக்கிறது அதையும் கூட நாம மனக்கண்ணில் வந்து காட்சியாக பார்க்கிறோம். ஒரு சிறு புள்ளி வடிவத்துல நெற்றிக்கு நடுவில் அமர்ந்திருக்கிறது அப்படின்றதையும் நாம பார்க்கிறோம். அதை பார்த்து அனுபவம் செய்வதற்கு ட்ரை பண்றோம். அதன் பிறகு நான் ஒரு அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா, மகிழ்ச்சியான ஆத்மா அப்படின்றதை சொல்லும் பொழுதே நான் என்னை அந்த அனுபவமும் செய்து கொள்கிறேன். அந்த உணர்வையும் நான் உருவாக்கி கொண்டே வருகிறேன் கூட கூடவே. அப்போ என்ன ஆகும்னா, எனக்குள்ள வந்து கவனம் வந்து திரும்பும். சோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய எண்ணங்களின் வாயிலாக எனக்குள்ளேயே வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், பாசிட்டிவிட்டியை வந்து நான் அதிகம் செய்து கொண்டே இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களை, எதிர்மறை உணர்வுகளை, எதிர்மறை விஷயங்களை வந்து கம்மி பண்ணிட்டே வரேன். என்னை பலமாக்கி கொள்கிறேன். நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்றது திரும்ப திரும்ப எனக்கு நினைவுகளை கொண்டு வர வேண்டும். இதை வந்து நாம டெய்லி காலையில வந்து நமக்குன்னு ஒரு சமயத்தை ஒதுக்கி அந்த சமயத்துல மிகவும் அமைதியாக தனக்குத்தானே இந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ளணும். அமைதியான ஒரு நிலையில இதை நம்ம டெய்லி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த நாள் முழுவதுமே வந்து அந்த அமைதியினுடைய உணர்வை வந்து நாம அனுபவம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஒரே ஒரு நிமிடம் எடுத்து நம்மை நாம், நான் ஒரு ஆத்மா, அமைதியானவன் அப்படின்ற ஒரு நினைவை ஊட்டி கொண்டே வந்தோம் அப்படின்னா, முதல்ல அந்த ஒரு நிமிடம் மட்டும் இருக்கும். அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஆன்மீக உணர்வுல நாம வந்துடுவோம். எனக்குள்ள உருவாகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த நல்ல எண்ணங்களினுடைய சக்தி, நல்ல உணர்வுகளினுடைய சக்தி என்பது அடுத்தவர்களையும் போய் அடையும். இந்த தியானம் என்பது இன்டர்னல் ஜேர்னி, நமக்குள்ளே நாம் செய்கிற பயணம். இப்ப தியானம் செய்யறோம் அப்படின்னா காலையில வந்து அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிறது நல்லது. இந்த தியானத்துக்கும் வந்து ஒரு நல்ல வாயு மண்டலம் என்பது அவசியம் தேவை. நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட நாம என்ன செய்யறோம்னா, அதிகாலையில் கிளம்புறோம். ஏன்னா அப்போ டிராஃபிக் வந்து கம்மியா இருக்கும், நம்ம போய் சேர வேண்டிய இடத்திற்கு எந்தவித தடங்களும் இல்லாம சீக்கிரமா போய் சேர்ந்துடுறோம். இந்த தியானத்தை வந்து சீக்கிரமா செய்யறது நல்லது. வீட்டில் வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் செய்யறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நேரம் ஆக ஆக இந்த வாயு மண்டலத்தில் வந்து பலவித தடங்கல்கள் வரும், குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா எல்லோருமே எந்திரிக்க ஆரம்பிப்பாங்க, அவர்களுடைய எண்ணங்கள் வந்து வாயு மண்டலத்தில் கலக்க ஆரம்பிக்கும், நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வரும், சப்தங்கள் ஏற்படும். ஸோ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் என்பது அங்கே தடைப்படும். அதிகாலையில வந்து இந்த வாயு மண்டலம் என்பது எந்தவித தடங்கள் இல்லாமல் இருக்கும். அப்ப நாம எந்தவித தடங்கள் இல்லாம சுலபமாக நாம செய்ய முடியும். காலையில எழுந்த உடனே தேவை அப்படின்னா நாம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் முகத்தை கழுவிக்கலாம். ஆனா குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அது வந்து அவங்க அவங்களுடைய சாய்ஸ். எப்படி இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் தியானத்துல உட்கார முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. என்ன குளிக்கணும், வேற வேலைகளை பார்க்கணும் அப்படின்னா என்ன ஆயிடும்னா நம்முடைய மனதுல வந்து எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். சோ எல்லாத்துக்கும் முன்னாடி எண்ணங்களுடைய வேகம் அதிகரிப்பதற்கு முன்னால் நாம வந்து இதை செய்யணும். பெட்ல செய்ய வேண்டாம், ஏதாவது ஒரு இடத்த வந்து நாம வந்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர். டெய்லி அதே இடத்துல நாம உட்காரலாம், அதே சமயத்துல செய்யறதும் வந்து நல்லது. சோ நம்ம கீழே உட்காந்துக்கலாம், இல்ல சேர்லயும் உட்காந்துக்கலாம். ஆனா டிவி இருக்கிற ரூமை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா அங்க வந்து நிறைய வைப்ரேஷன்ஸ், அதிர்வலை என்பது இருக்கும். அதே மாதிரி பெட்லயும் வந்து உட்காரக்கூடாது. கிராஸ் லெக்டா தான் உட்காரணும்ன்ற அவசியம் இல்லை. நாம உட்கார்ந்திருக்கிற முறை வந்து சமணம் போட்டு உட்கார்ந்தா நல்லது, ஆனா அது அவசியம் இல்லை. எப்படி உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அப்படி உட்காந்துக்கலாம்.
சேர்ல கூட உட்காந்துக்கலாம்,
சேர்ல கூட உட்காந்துக்கலாம். கண்களை திறந்து கொண்டு செய்யறது வந்து சரியான முறை. ஏன்னா கண்களை மூடி செய்யும் பொழுது பலவிதமான காட்சிகள் வரும், நம்முடைய மனது வந்து அலைப்பாயும், நம்மளால வந்து கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியாது. ஒரு நிலைப்படுத்துவது என்பது கொஞ்சம் சிரமமா இருக்கும்,
நம்மளால முழு கவனமும் அதுல வைக்க முடியாது,
நம்மளால வைக்க முடியாது. சோ கண்களை திறந்து வைத்துக் கொண்டு செஞ்சோம் அப்படின்னா நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
தியானம் அப்படின்ற இன்னொரு சொல் வந்து கவனம். இன்னைக்கு வந்து ரொம்ப புதுமையா வந்து தியானம் வந்து கண்ணை திறந்துகிட்டே செய்யலாம், அதுதான் சரியான ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா வந்து நான் வேற ஏதாவது அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இல்ல நான் சமையல் இல்ல வேற எந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் போதும் இந்த தியானத்தை நம்ம செய்ய முடியுமா?
ஆமா, நிச்சயமா செய்ய முடியும். ஏன்னா நாம் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறோம், எதை உணர செய்கிறோம் என்றால், நான் ஒரு சக்தி, நான் ஒரு ஆத்மா, ஐ எம் அ சோல் டூயிங் திஸ் ரோல். நான் எதை செய்தாலும் இதை ஆத்மாவாகிய நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் ஒரு சக்தி. அந்த உணர்வுல நாம செய்யறோம். நாம எதையும் வந்து ஒரு விசேஷமா எடுத்து செய்யல, நான் தான் இதை செய்கிறேன், ஆனால் நான் யார் என்கிற உணர்வில் இதை செய்யறேன். சோ நாள் முழுவதும் இந்த உணர்விலேயே நாம இருக்கலாம். அது நான் வாக் செய்தாலும் சரி, டிரைவ் செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி, வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் இந்த ஒரு உணர்வில் செய்யும் பொழுது ஆத்மாவினுடைய அந்த இயல்பான குணமாகிய அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்பது என்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஆத்ம உணர்வை பத்தி எங்களுக்கு ரொம்ப விளக்கமா நீங்க சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆனா நம்ம அடுத்த நிகழ்ச்சியில இதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இன்னைக்கு வந்து ரொம்ப புதிராவே இருந்த ஒரு விஷயம், ஏதோ வந்து சன்னியாசிகளுக்கு மட்டுமே செய்யக்கூடிய விஷயம், ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் செய்யக்கூடிய விஷயம் நினைச்சிட்டு இருந்த தியானம் வந்து எவ்வளவு எளிமையான விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கீழே சமணம் போட்டு உட்காந்துதான் செய்யணும் அப்படின்றது இல்ல, சேர்ல உட்காந்தபடி கூட நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம வந்து மனசுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கண்ணை திறந்துகிட்டே ஏதாவது வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட நம்ம இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யலாம். ஏன்னா தியானம் அப்படின்றது வந்து கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. I'm a peaceful soul.
பிரம்மகுமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி